فإن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبكم ونفكم ونياء الله من الذي يعرف الآن إسلامي سهودر كلام إسلامتين مون رأي بليهم ألقان آذا رنجل من رأي نول بلك كوريلة مون رأي أمر بيري நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். இறுதியாக சென்ற வகுப்பிலே நாம் பார்த்த முக்கியமான ஒரு விடயம்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித சமுதாயத்தை வீணுக்காகவோ விளையாட்டுக்காகவோ படைக்கவில்லை. மாற்றமாக ஒரு முக்கியமான உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார் என்பதாக நாம் பார்த்தோம். அது என்ன நோக்கம்? அல்லாஹு தஆலாவை மாத்திரம் வணங்கி வழிபடுவது என்பதுதான் அந்த நோக்கம். இதுதான் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்தவனுடைய நோக்கம். என்ன நோக்கம்? அல்லாஹ்வை மாத்திரம், தன்னை வணங்குவதற்கு போதாது, தன்னை மாத்திரமே வணங்குவதற்கு வேண்டிதான் அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்கிறார். அப்ப அது எப்படி வணங்குவோம் என்றதை காட்டுவதற்காகத்தான் யார் அனுப்பப்பட்டார்கள்? தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். எனவே உலகத்திலே மிகவும் உயர்ந்த விடயம் என்ன? உலகத்திலே மிகவும் உயர்ந்த புனிதமான விடயம் என்ன? தௌஹீத், ஏகத்துவம். ஏன் அது அவ்வளவு புனிதமானதாக இருக்கிறது? மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அதுதான். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் உலகத்தில் ஆகப்பெரிய முக்கியமான அம்சம். எனவேதான் தௌஹீத், ஏகத்துவம் வந்து என்ன முக்கியமாக முக்கியம் பெறுகிறது. அந்த வகையில தான் முக்கியம் பெறுகிறது. மிகவும் மோசமான உலகத்தில் மிகவும் மோசமான தீமையான விடயம் என்ன? இணை வைக்கிறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. காரணம் என்ன? அது மிகவும் மோசமானது என்பதற்கு காரணம் என்ன? மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்துக்கு மாற்றமானது. இணை வைப்பது என்பது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்துக்கு மாற்றமானது. எனவே இந்த தௌஹீதின் பக்கம் அழைப்பதுதான் மிக முக்கியமான உன்னதமான ஒரு அமல். அதே போல இந்த இணை வைப்பை விட்டும் தடுப்பதும் ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சென்ற வகுப்புகளிலே நாம் சுருக்கமாக பார்த்தோம். அடுத்தது முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்தோம் சென்ற வகுப்பில். என்னது? உங்களுடைய இறைவன் யார்? உங்களுடைய இறைவன் யார் என்று உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? உங்களது இறைவன் யார் என்று கேட்கப்பட்டால் அதுக்கான பதில்
என்ன?
நமது ரப்பு யாரு? அல்லாஹ் தஆலா. ரப்பி, ரப்பி அல்லாஹ், ரப்பி அல்லாஹ். எனது இறைவன் அல்லாஹ் தான். அவன் தான்
என்ன?
சரி, அவன் எனது ரப்புன்றதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் தான் எங்களை ரப்பு என்று நாங்கள் பதில் சொல்லிட்டோம். சரி, அதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் தான் எங்களை ரப்புன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைச்சகனான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சொல்றான். இதுதான் ஆதாரம். எப்படி ஆதாரம்? அல்லாஹ்தான் அனைத்து படைத்து உலகத்தில் உள்ள அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவர். வரீச்சா இதுல இதுல எனது ரப்புன்றதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ்தான் என்ன ரப்பு? உலகத்தை எல்லாம் படைச்சு பரிபாலிக்கவன் அல்லாஹ். அதுல ஓ அதுல என்னுடைய ரப்பு அல்லாஹ்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? உலகத்தில் படைச்சு பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹ்ன்றதுக்கு அது ஆதாரம். சரி, அதுல எனது ரப்புன்றது எப்படி நாங்கள் நிறுவோம்? என்னது ரப்பு? ரப்புன்னு நாங்க எப்படி நிறுவோம்? நானும் அந்த படைப்பினங்கள் ஒருவன். இஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இப்ராஹிம் பாய் என்ன சொல்றீங்க? மன் ரப்புக்க, உங்களுடைய ரப்பு யாரு? அல்லாஹ். ஆதாரம்? எங்களை ரப்பு அல்லாஹ்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? சரி, அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுவேன்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவன் எப்படிப்பட்டவன்? ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் படைத்து பரிபாலி, அகிலங்களை படைத்து பரிபாலிப்பவன். அப்படித்தானே? அப்ப இதுல அல்லாஹ்தான் எனது ரப்புன்றதுக்கு எங்க ஆதாரம் இருக்குது? இந்த வசனத்துல உலகத்துக்கு ரப்புன்றதுக்கு ஆதாரம் இருக்குது, எனது ரப்புன்றதுக்கு என்ன ஆதாரம்? அந்த படைப்பினங்களில் நானும் ஒருவன், படைப்பினங்களில் நானும் ஒருவன். இது முக்கியமான விஷயம், இதை முக்கியம் மறக்க கூடாது. ரைட். இன்றைக்கு உள்ள பாடம் என்ன சப்ஜெக்ட்? உங்களது இறப்பை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீங்க? அந்த அனுப்பின அந்த இதுல 21 கடைசி, அந்த பக்கத்துல கடைசியில உங்களுக்கு வந்துச்சா? கொண்டு வரலையா? நல்ல விஷயம். அப்ப ஃபைதா கீல லக மன் ரப்புக பிமா அரஃப்த ரப்புக ரப்பக, உங்களுடைய இறைவனை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்கப்பட்டால் எப்படி பதில் சொல்லணும்? ஃபகுல் பி ஆயாதிஹி வ மக்லூகாதிஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளின் மூலமும் அவனுடைய படைப்பினங்களின் மூலமும் அல்லாஹ்வை நான் அறிந்து கொண்டேன். வ மின் ஆயாதிஹி, அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைகள் தான் அல்லைலு, இரவு, பகல், சூரியன், சந்திரன். அவனுடைய படைப்பினங்களில் உள்ளவைகள் தான் வானங்கள், ஏழு வானங்கள், ஏழு பூமி, அவைகளில் உள்ளவைகள், அவைகளுக்கு இடைப்பட்டவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்புகள். ஏற்கனவே சொன்னது இரவு, பகல், சூரியன், சந்திரன், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். வானங்கள், பூமி, அவைகள் உள்ளவைகள், அவைகளுக்கு இடைப்பட்டவைகள் எல்லாம் என்ன? அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். ஆதாரம் என்ன? இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அத்தாட்சின்றதுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 37வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளவைகள் தான் அல்லைலு வன்னஹாரு வஷ்ஷம்சு வல்கமரு, இரவு, பகல், சூரியன், சந்திரன். லா தஸ்ஜுது லிஷ்ஷம்சி வலா லில்கமர், நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சிரம் பண்ணிய வேண்டாம், சஜ்தா செய்ய வேண்டாம். பண்டா யாருக்கு சஜ்தா செய்யுங்கள்? வஸ்ஜுது லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சஜ்தா செய்யுங்கள். அவன் எப்படிப்பட்டவன்? அல்லதி ஹலகஹுன்ன, அவன் தான் அவைகள் அனைத்தையும் படைத்தான், சூரியன், சந்திரன், இரவு, பகல் அனைத்தையும். இங்கும் துமியாகு தாபுது, நீங்கள் அவனை மாத்திரமே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அவனுக்கு அவன்தான் உங்களை படைத்தவன் என்பதாக அந்த வசனம் குறிப்பிடுகிறது. நீங்கள் அல்லாவை மாத்திரமே வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாவுக்கு மாத்திரமே நீங்கள் சஜிதா செய்யுங்கள், அவைகளை படைத்த அல்லாவுக்கு மாத்திரம் நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அந்த வசனம் கூறுகிறது. சூரா ஃபுஸ்ஸிலத் 37வது வசனம். அடுத்த வசனம் என்ன? இந்த ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலக அஸ்ஸமாவாத்தி வல் அர்த, இப்ப நாங்கள் நேரத்தில் சொன்னது அல்லாவுடைய அத்தாட்சிகளுக்கு ஆதாரம். இப்போ ரெண்டாவது சொல்லக்கூடிய அல்லாவுடைய படைப்பினங்களுக்கு ஆதாரம். இந்த ரப்பக்கும், உங்களுடைய ரப்பு யாரு? அல்லாஹ். அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன்? ஹலக சமாவாத்தி வல் அருத, திசித்தத்தி ஐயாம், அவன் என்ன செய்தான்? ஆறு நாட்களில் வானங்களை, பூமியை படைத்தான், பின்பு அரசின் மீது உயர்ந்து விட்டான். அவன் இரவை, இரவையும் பகலையும் மூடுகிறான், இரவையும் பகலையும் மூடுகின்றான். அந்த இரவும் பகலும் ஒன்றை ஒன்று விரைவாக தேடிச் செல்கிறது. வஷ்ஷம்ஸ வல் கமர, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் சூரியன், சந்திரன், வன்னுஜூம, நட்சத்திரங்கள், முசஹ்ஹராத்தின் பி அம்ரி, தனது கட்டளை பிரகாரம் வசப்படுத்தப்பட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் படைத்திருக்கிறான். அலா லஹுல் கல்கு வல் அம்ர், அல்லாஹுக்கு தான் படைப்பும் அதிகாரமும் இருக்கிறது. தபாரக்அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹு தஆலா அகிலங்கள் இலட்சியான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரக்கத் பொருந்தியவனாக இருக்கிறான் என்று அந்த வசனம் முடிகிறது. ரப்பு ஹுவல் மஅபூத். அப்ப இந்த இடத்துல ரப்பு என்று சொன்னால் என்ன கருத்து? வழங்கப்படக்கூடியவன் கருத்துல இந்த இடத்துல ரப்பு என்ற வார்த்தை வந்து அடிப்படையில் எதுக்கு பயன்படுத்தப்படும்? படைத்து பரிபாலிப்பவர், படைத்து பரிபாலிப்பவர். ஆனா இந்த இடத்துல இந்த கருத்துல பயன்படுத்தப்பட்டது வழக்கத்துக்கு தகுதியானவன், என்ன வழக்கத்துக்கு தகுதியானவன் என்ற கருத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரம் என்ன? மாபூத் அப்படின்னா ரப்பு படைத்து பரிபாலிப்பவன் தான் என்ன வழங்கப்பட வேண்டும் என்று இந்த வசனம் இந்த நூலாசிரியர் சொல்கிறார். படைத்து பரிபாலிப்பவன் தான் வழங்கப்பட வேண்டும். அதுக்கு ஆதாரம் என்ன? இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது வந்து அல்லாஹ் தான் உலகத்தில் அனைத்தையும் படைத்து பரிபாலித்தவன், எங்களை ரப்பு அவன் தான், என்ன நாங்களும் உலகத்தில் ஒருத்தன் அப்படித்தானே. இப்ப சொல்ல பார்க்கிற விஷயம் என்னன்னு கேட்ட என்னன்னு சொன்னால், அந்த அந்த முழு உலகங்களையும் படைத்து என்னையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அவனை மாத்திரம்தான் நாங்கள் வழங்க வேண்டும். யார் எங்களுக்கு அனைத்து விடயங்களையும் செய்து தருகிறானோ அவன் மாத்திரமே வழங்குவதற்கு தகுதியானவன் என்ற விஷயத்தை தான் சொல்ல போறாங்க. வத்தலீலு கவுலுஹு தஆலா, ஆதாரம் என்ன? ஆதாரம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், சூரா பக்ராவினுடைய 21-22 வசனங்கள், நன்கு நாங்கள் உள்ளத்தில் பதிந்து வைத்திருக்க வேண்டிய வசனங்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள், உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்கு, உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. அல்லதி ஹலக்கும், அவன் எப்படிப்பட்டவன்? அவன்தான் உங்களை படைத்து உங்களுக்கு முன்ன உள்ளவர்களையும் படைத்தான், நீங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி. அல்லதி ஜாலலக்கும் உல் அருப, அவன் எப்படிப்பட்டவன்? மேலும் அவன்தான் உங்களுக்கு பூமியை விரிப்பாக, வானத்தை முகடாக, வான்சல மின சமா இமான், மேலும் வானத்திலிருந்து நீரை அவன் இறக்குகிறான், மலையை இறக்குகிறான். அந்த மலையின் மூலமாக தானியங்களை பல வகைகளை உங்களுக்கு உணவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்குகிறான். எனவே ஃபலா தஜ்அலூ லில்லாஹி அந்தாதன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான இணைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அன்தும் தஅலமூன், தெரிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு நீங்கள் எந்த விதமான இணையையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த அனைத்து விடயங்களையும் படைத்தவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், இந்த அனைத்து விடயங்களையும் படைத்தவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்ல வாரான்னு சொன்னால், அந்த மக்கள் நாங்க சொன்ன இவ்வளவு விஷயத்தையும் அல்லாஹ் தான் செய்கிறான் ஏற்றுக்கொண்டிருந்தார்களா இல்லையா? யாரு? காஃபிர்கள். ரசூலுல்லாஹி காலத்திலிருந்து இந்த காஃபிர்கள் நாங்க சொன்ன அவ்வளவு விடயத்தையும், அல்லாஹ் சொல்லக்கூடிய அவ்வளவு விடயத்தையும் அல்லாஹ் தான் செய்கிறான் என்பதாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனா பிரச்சனை என்ன? வழங்குறதுலாம் பிரச்சனை. எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், வந்தும் தாளமும், உங்களுக்கு நல்லா விளங்குது அல்லாஹ் தான் இவ அனைத்தையும் செய்கிறான். அப்படி இருந்து கொண்டும் ஏன் அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள், அப்படி கற்பிக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்கிறான். இப்ப இந்த வசனத்துல நான் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல் குர்ஆன்ல உள்ள எங்க மனிதர்களை நோக்கி முன்வைக்கப்பட்ட முதலாவது கட்டளை இதுதான். அல் குர்ஆன்ல மனிதர்களை நோக்கி முன்வைக்கப்பட்ட முதலாவது கட்டளை என்ன? அல்லாஹ்வை வணங்குங்கள். முதலாவது தடை என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். அப்ப எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. நாங்க கடைசி வகுப்புல சொன்னோம், எங்களுக்கு நடைமுறை ரீதியாக விளங்குது குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக இந்த இடத்துல இந்த ஆசிரியர் சூரியன் சந்திரன் இரவு பகலை எல்லாம் அத்தாட்சி என்பதாகவும், வானங்கள் பூமி இவைகளை பற்றி அவைகள் ஒரு படைப்பினங்கள் என்பதாகவும் குறிப்பிட்டு வித்தியாசப்படுத்துகிறார். அப்படித்தானே? எல்லாமே எல்லாமே அத்தாட்சியெல்லாம் இல்லையா? வானம் பூமி, வானம் பூமியில் உள்ள இடப்பட்டவர்கள், சூரியன் சந்திரன் எல்லாமே அத்தாட்சிகள் தான். ஏன்னா பிரித்து விளங்கப்படுத்தணும்? இரவு பகல் சூரிய சந்திரன் எல்லாம் வந்து வந்து போகுதானே, அப்ப வந்து வந்து போறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்ப அதை நடத்தக்கூடிய ஒருவன் உலகத்தில் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். வானங்கள் பூமியை வச்சு புரிந்து கொள்ளலாம் இல்லாமல் இல்லை, ஆனால் மிக இலகுவாக எதனை வைத்து புரிந்து கொள்ளலாம், மாறி மாறி வரக்கூடிய விடயங்களை வைத்து இலகுவாக புரிந்து கொள்ளலாம். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்துக்கு மத்தியிலே இந்த தாவத்துடைய பிரச்சாரத்தை செய்யும் பொழுது, தௌஹீதுடைய பிரச்சாரம் செய்யும் பொழுது என்ன சொன்னார்கள், ஒரு கோளை பார்த்தார்கள், ஒரு நட்சத்திரத்தை பார்த்து இதுதான் எனது ரப்பாக இருக்குமோ என்று சொல்லிவிட்டு பின்னர் என்ன சொன்னார்கள், இல்லை இது வரைகிறது எனவே இது ரப் இல்லை. அதே போல சூரியன் சந்திரன் ஒவ்வொன்றையும் அவர்கள் பார்த்து விட்டு இவைகள் இல்லாமல் போகிறது எனவே இவைகள் ரப் அல்ல என்பதாக, இவைகளை இயக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்பதாக அந்த சமுதாயத்துக்கு விளங்கப்படுத்தினார்கள், அந்த சமுதாயத்துக்கு விளங்கப்படுத்தினார். எனவே மாறி மாறி வரக்கூடியவைகள் கூடுதலான அத்தாட்சி இருக்கிறது என்பதனால் அதனை ஒரு அத்தாட்சி என்பதாகவும், மற்ற வானங்கள் பூமிகள் நிலையானவைகள் என்பதனால் அவைகளை படைப்பிடங்கள் என்பதாகவும் இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே அந்த அத்தாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சூர ஆறாவுடைய 54வது வசனத்தில் சொல்லிவிட்டு கடைசியிலே தபாரக் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் ரப்பாகிய அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவனாகிவிட்டார் என்பதாக அந்த வசனம் முடிகிறது. எனவே அல்லாவை மாத்திரம் நாங்கள் வணங்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது சூரா பக்கராவுடைய வசனத்தில் என்ன சொல்கிறான், அவன்தான் எம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்ற காரணம்தான் அதற்கு முக்கியமான காரணம். எனவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து கொண்டிருக்கிறான் என்ற காரணத்தினால் உலகத்தில் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தினால் அவளை மாத்திரம் நாங்கள் வணங்கி வழிபட வேண்டும். அப்படி இல்லாமல் வேறு யாராவது அல்லாஹ்வுடன் பங்கு போடக்கூடியவர்களாக இருந்தால் அதில் இணை வைப்பதில் பிரச்சனை இல்லை, ஆனால் அப்படி இணை பங்கு வைத்தவர்கள் யாரும் கிடையாது என்பது எங்களுக்கு திட்ட தெளிவான ஒரு விடயம். அப்ப வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு புரிந்துவிட்டது. இப்ப வணக்கம் என்று சொன்னா என்ன, சரியா ரப்புண்டா யாரு, ரப்புண்டா யாரு, அந்த ரப்பை நீங்க எப்படி அறிந்து கொண்டீங்க அதெல்லாம் படிச்சுட்டோம். அப்ப அந்த ரப்பைத்தான் வணங்க வேண்டும் என்பதை நாங்க படிச்சாச்சு, சரியா. இப்ப அந்த ரப்பைத்தான் வணங்க வேண்டும் என்பதை திட்ட தெளிவாக புரிந்து கொண்டோம். இப்ப வணக்கம் சொன்னா என்ன, இப்ப சில விஷயங்கள் அல்லாவுக்கு செய்யாத மனிதர்களுக்கு அல்லது அவுடியாக்களுக்கு அல்லது கபர் அடியில போய் சில மக்கள் செய்வாங்க, செய்து போட்டு அவங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க, இது வணக்கம் இல்லை என்ன சொல்லுவாங்க, இது வணக்கம் இல்லை, வணக்கத்தை அல்லாவுக்கு நாங்கள் வணக்கத்தில் அல்லாவுக்கு யாரையும் நாங்கள் இணையாக்கவில்லை என்பதாக அவர்கள் சொல்வார்கள். இப்போ என்ன பிரச்சனை, ஒன்று முக்கியமான பிரச்சனை மக்களுக்கு மத்தியில், வணக்கம் என்றால் என்னென்று தெரியாத ஒரு பிரச்சனை இது, சரிங்களா. வணக்கம் என்றால் என்ன என்று தெரியாததுனால் தான் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த வணக்கம் என்று சொன்னால் தொழுகிறது, நோம்பு பிடிக்கிறது, இதை காது கொடுக்குறது, அஞ்சு செய்கிறது, இது மாத்திரம்தான் வணக்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இன்று நிறைய முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள், இணை வைப்புகளில் தம்மால் தெரியாமல் ஈடுபடுகிறார். யாரும் இது இணை வைப்பு என்று தெரிஞ்சு ஈடுபடுறாங்களா, இல்லை இணை வைப்பு என்று தெரிந்து கொண்டும் செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. எனவே முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் இந்த நூலாசிரியர் இந்த சவுதி அரேபியாவிலே பிறந்து வளரக்கூடிய நேரத்தில் அந்த காலத்தில் இணை வைப்பு தலைவிருத்தாடிய ஒரு காலத்தில் வாழ்ந்தார். இந்த விஷயங்களை நாம் பேசினா கொலைதான், அப்படியான ஒரு மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையில தான் அவர் இந்த தாவத்துடைய பிரச்சார பணியை அவர்கள் செய்தார்கள். எனவேதான் இந்த அந்த காலத்தில் 12வது நூற்றாண்டின் சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் என்பதாக வர்ணிக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். எனவே இப்ப அத்தியாவசியமான விஷயம், அப்ப அந்த காலத்தில் மக்களுக்கு இந்த பிரச்சனை என்ன, வணக்கம் என்று சொன்னால் என்னன்னு தெரியாது, வணக்கம் என்று சொன்னால் என்னவென்று தெரியாது. எனவே அதைத்தான் இப்பொழுது விளங்கப்படுத்தி போறோம். அப்ப ஆசிரியர் சொல்கிறார், இபாதத்தில் அமர் அல்லாஹு பிஹா, அல்லாஹு தாலா கட்டளையிட்ட வழக்க வழிபாடுகளின் வகைகள், இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இது போன்றவைகள். அதிலே உள்ளவைகள் தான், அந்த வணக்கத்திலே உள்ளவைகள் தான் அத்வா, பிரார்த்தனை செய்தல். என்ன செய்தல்? பிரார்த்தனை செய்தல். அதே போல வல் ஹவுஃப், என்னது? அஞ்சுதல். இதை பற்றி விளக்கம் அளவலும். வர்ரஜா, ஆதரவு வைத்தல். வத்தவக்குல், சார்ந்திருத்தல். தவக்குல் வைத்தல் சொல்வோம், சார்ந்திருத்தல், அல்லாவை சார்ந்திருத்தல். வர்ரஹ்பத்து, ஆசை வைத்தல். வர்ரஹ்பத்து, பயப்படுதல். வல் குஷூ, பணிந்து நடத்தல். வல் ஹஷ்யத்து, அதுவும் பயந்து நடத்தல். வல் இனாபத்து, திரும்புதல். வலிஸ்தியானத்து, உதவி தேடுதல். வலிஸ்தியானத்து, பாதுகாப்பு தேடுதல். வலிஸ்திகாரத்து, அபயம் தேடுதல். வல்தபு, அறுத்தல், குர்பான் கொடுத்தல். வன் நதுரு, நேர்ச்சை செய்தல். வகைரு தாலிக்கா மினல் இபாதா அல்லத்தி அமர் அல்லாஹு பிஹா, இது தவிர உள்ள ஏனைய அனைத்து வகையான இபாதத்துகளும், அல்லாஹ் கட்டளையிட்டவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்தான் செய்யப்பட வேண்டும். அதற்கான ஆதாரம் என்ன? நான் நேர்த்தோடய பார்த்தோம் பழைய வகுப்பில். என்னது? முதலாவது வகுப்பில் பார்த்தோம், வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்பதற்கு ஆதாரம். மறந்துட்டீங்களா? சூரா ஜின்னுடைய 18வது வசனம், பள்ளி வாயில்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரியன. ஃபலா தத்உ மஅ அல்லாஹி அஹதா, எனவே அங்கு அல்லாஹ்வை யாரையும், அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம். அழைக்க வேண்டாம் என்ன கருத்துன்னு சொன்னோம்? பிரார்த்தனை மட்டுமா? ரெண்டும், பிரார்த்தனையும் வணக்கமும். பிரார்த்தனையும் வணக்கமும் என்றால் நமது வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நன்மையை வேண்டுகிறோம். எப்படி துஆவின் மூலமாக நமது தேவையை கேட்கிறோமோ, அது மாதிரி நமது வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்தில நன்மையை வேண்டுவதன் காரணமாக அதையும் நாம் என்ன செய்வோம்? நமது வணக்க வழிபாட்டையும் துஆ என்பதாக அல் குர்ஆன் பயன்படுத்துகிறது, அல் குர்ஆன் பிரயோகம் செய்கிறது. இபாதத் என்று சொன்னால் சுருக்கமாக ஒரு வரை விளக்கணம் சொல்வதாக இருந்தார். இபாதத் என்று சொன்னால் என்ன? இபாதத் என்று சொன்னால் சுருக்கமான வரை விளக்கணம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். அது இபாதத். இபாதத் என்று சொன்னால் அது ஒரு பொதுப்பெயர். எதுக்கான பொதுப்பெயரு? லிமா யுஹிப்புஹுல்லாஹு வயர்தா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதனையெல்லாம் விரும்பி பொருந்திக் கொள்கின்றானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதனையெல்லாம் விரும்பி பொருந்திக் கொள்கிறானோ, அப்படியான பேச்சுக்கள், அப்படியான பேச்சுக்கள். அதே போன்று உள்ரங்கமான வெளிரங்கமான செயற்பாடுகள், அல்லது வெளிரங்கமான உள்ரங்கமான செயற்பாடுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விரும்பி பொருந்திக் கொள்ளக்கூடிய வார்த்தைகளும் வெளிரங்கமான உள்ரங்கமான செயல்களும், இதுதான் என்னது? வணக்கம். சொல்லுங்க, சரி திருப்பி. வணக்கத்துக்கு சொல்லப்பட்ட வரை விளக்கின் மிக தெளிவான சுருக்கமான வரை விளக்கம், சுருக்கமான வரை விளக்கம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு விஷயத்தை நேசிக்கிறானா இல்லையா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? குர்ஆன் ஹதீஸ் மூலமாக தான் நாங்கள் அறிவோம். சரிங்களா? நாங்கள் நினைச்சதெல்லாம் அல்லாஹ் விரும்பணும்னு கட்டாயம் இல்லை. நமக்கு விருப்பமானதெல்லாம் அல்லாஹ்க்கு விருப்பம் வைக்கணுமா? அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதனை விரும்புகிறான் என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸ் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்ப எனவே இதில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம்தான், வணக்கம் என்பது வெறுமனை செயல்கள் மாத்திரமல்ல, அல்லது வெறுமனை வார்த்தைகள் மாத்திரமல்ல, அடுத்தது வெளிரங்கமான செயல்கள் மாத்திரம் அல்ல, மாற்றமாக வார்த்தைகள் செயல்கள் உள்ரங்கமான வெளிரங்கமான அனைத்தும் என்ன? வணக்கங்கள் தான். எனவே இதுல முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், முதலாவது என்ன சொன்னோம்? செயல்கள், வார்த்தைகள். அப்படித்தானே? வார்த்தைகள், வார்த்தைகள் ரெண்டு வகை. வார்த்தைகள் வந்து ரெண்டு வகை, நாவினால் முடியக்கூடிய வார்த்தைகள், இரண்டாவது உள்ளத்தினால் முடியக்கூடிய வார்த்தைகள். என்னது? உள்ளத்தில் உருவாகக்கூடிய வார்த்தைகள். அது என்ன? வார்த்தையில் வழிபடக்கூடிய வார்த்தை எங்களுக்கு தெரியும், குருவாக விரதிக்கிற செய்யறது, தஸ்மி செய்யறது, இவைகள் எல்லாம் தாவத்து உரை நிகழ்த்துவது, இவைகள் எல்லாம் வணக்க வழிபாடுகள் என்று தெளிவான விஷயம். உள்ளத்தினுடைய பேச்சு சொன்னால் என்ன? ஈமான், நம்பிக்கை, நம்பிக்கை. அதே போல அமல். ரெண்டாவது என்ன சொன்னோம்? முதலாவது சொல்கள், வார்த்தைகள். ரெண்டாவது என்ன? செயல்கள். அப்படித்தானே? செயல்களும் ரெண்டு வகை. என்னது? உள்ள சம்பந்தப்பட்ட செயல்கள், அதே போல உறுப்புகளுடன் சம்பந்தப்பட்ட செயல்கள், உறுப்புகளுடன் சம்பந்தப்பட்ட செயல்கள், உறுப்புகளுடன் சம்பந்தப்பட்ட செயல்கள் எங்களுக்கு தெரியும். உறுப்புகளுடன் சம்பந்தப்பட்ட செயல்கள் எங்களுக்கு சர்வசாதாரண தொழு செய்யணும் போது காத்தாஜி இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட செயல்கள் என்ன? இஹ்லாஸ், தவக்குல், அல்லாஹ்வை சார்ந்திருத்தல், இவைகள் அனைத்தும் என்ன? அதே போல நிறைய விஷயம், அஞ்சுதல், அச்சம், ஆதரவு வைத்தல், இப்படி பல விஷயங்கள் முன்னால் சொல்லப்பட்ட அதெல்லாம் விஷயம் தனித்தனியாக உங்களுக்கு வழங்கப்படுத்தப்படும். எனவே வணக்க வழிபாடுகள் என்பது வெறுமனே என்ன, வெளிரங்கமான உறுப்புகளுடன் மாத்திரம் சம்பந்தப்பட்டதல்ல. உறுப்புகள் அதே போல நாவுடன் மாத்திரம் சம்பந்தப்பட்டதல்ல, மனிதனுடைய உள்ளத்தோடும் சம்பந்தப்பட்டதுதான் என்ன அது. எனவே உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சில செயல்களும் அல்லாஹுக்காக வேண்டி என்று மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம், இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அதை பற்றிய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால வரும். அப்ப எனவே ஆசிரியர் சொல்கிறார், இந்த வழக்கு வழிபாடுகள், இப்ப நிறைய பலவிதமான வழக்க வழிபாடுகள் இந்த இடத்துல சுட்டி காணப்படுச்சு, அப்படித்தானே? இவைகளை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்பதையும் சுட்டி காட்டப்பட்டது, ரைட். ஃபமன் சரஃப மின்ஹா ஷைஅன் லிகைரில்லாஹ், இவைகளை இவைகளில் ஏதாவது ஒன்றை யாராவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தால், அவருடைய சட்டம் என்ன? அவருடைய சட்டம் ஃபஹுவ முஷ்ரிகுன் காஃபிரூன், அவர் என்ன இணை வைப்பாளராகிய இணை வைப்பாளராகி விடுவார், காஃபிராகி விடுவார். அவர் என்ன இணை வைப்பதாகவும் காசிராகவும் மாறிவிடுவார். அதற்குரிய ஆதாரம் என்ன? வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வுடன் வேற யாரையாவது கூட்டாக்கினால் அது இறை வைப்பு என்பதற்கு ஆதாரம் என்ன? அல்லாஹ்வுடன் சேர்த்து வேற யாரையும் வணங்க கூடாது என்பதற்கு ஆதாரம் மாத்தமா இல்லையா? கூடாது என்பதற்கு ஆதாரம் மாத்தம். அது சிறுக்கு என்பதற்கு என்ன ஆதாரம்? அது சிறுக்கு என்பதற்கு என்ன ஆதாரம்? சூரா மூமினுடைய மூமினுடைய 117வது வசனம், 117வது வசனம் அல்லாஹ் சொல்றார், ஒமன் யதுஉ மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர, யார் அல்லாஹ்வுடன் சேர்த்து இன்னொரு இறைவனை அழைப்பாரோ, இன்னொரு இறைவனை அழைப்பாரோ, ஃபஇன்னமா ஹிஸாபுஹு இன்த ரப்பிஹி, அவருக்கான விசாரணை அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது, அவருக்கான விசாரணை அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. அப்ப அந்த அல்லாஹ் அல்லாத அழைக்கக்கூடிய அவருடைய இறைவனை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? லா புர்ஹான லஹு பிஹி, அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான ஆதாரமும் அந்த தெய்வங்களுக்கு கிடையாது. இப்படியான தெய்வங்களை அல்லாஹ்வுடன் அழைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே விசாரணை இருக்கிறது. இதுக்கு பின்னால விஷயம் வருது, இன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரூன், காஃபிர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், நிச்சயமாக காஃபிர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அந்த அசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடன் இன்னொருவரை இணையாக ஏற்படுத்துவது குஃபர், இணை வைப்பு என்பதை இந்த வசனம் எங்களுக்கு என்ன செய்கிறது, தெளிவுபடுத்துகிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா யார் அல்லாஹ்வுடன் சேர்த்து இன்னொருவரை அழைப்பாரோ அவருக்குரிய விசாரணை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்? நிராகரிப்பாளர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று முடிக்கிறார். அப்ப இதில் இருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம்? முன்னால சொல்லப்பட்டது வந்து குஃபர், முன்னால சொல்லப்பட்ட அந்த தடை செய்யப்பட்ட அந்த விஷயம் குஃபர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஹதீஸ்ல எப்படி வருது? அத்துஆவு முக்குல் இபாதா, அத்துஆவு முக்குல் இபாதா, துஆ என்பது வணக்கத்தின் அடிப்படை, வணக்கத்தினுடைய சாராம்சமே துஆ தான். ஆனா எங்க சமுதாயம் சில ஆக்கள் என்ன நினைக்கிறாங்க, துஆன்னு சொன்னா வணக்கம் இல்ல, தொழுக நோம்பு ஜகாத் தான் வணக்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஹதீஸுக்கு துஆ தான் இபாதத்தினுடைய அடிப்படை என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது. இந்த ஹதீஸ் வந்து ஆசிரியர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது. ஆனால் ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல எப்படி வருகிறது? துஆ தான், பிரார்த்தனை தான் வணக்கமே, பிரார்த்தனை தான் என்ன வணக்கமே. கருத்தொண்டு ஹதீஸ் வந்து பலவீனமாக இருந்தாலும் வேற ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கருத்து ரீதியாக அது சரியான விஷயம், கருத்து ரீதியாக அது சரியான விடயமாக இருக்கிறது. அதே போல நாம் ஆரம்பத்தில் சூரா காஃபிருடைய 60வது வசனத்தை கூறியிருந்தோம், உங்களுடைய இறைவன் என்ன சொல்கிறான், நீங்கள் என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன், என்னை வணங்குவதை விட்டும் பெருமை கர்வம் கொள்ளக்கூடியவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக நுழைந்து விடுவார்கள். இதுவும் அது வந்து இணை வைப்பு தடை செய்யப்பட்டது, நிரந்தர நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனவே மேலே சொல்லப்பட்ட வழக்க வழிபாடுகள் ஏதாவது ஒன்றை அல்லாவுக்கு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்வோமாக இருந்தால் அது என்ன, மனிதனை நிராகரிப்பின் பக்கம், இணை வைப்பின் பக்கம் கொண்டு சென்றுவிடும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இந்த வழக்க வழிபாட்டில் எந்த விதமான இடத்தையும் நாம் கொடுக்கக்கூடாது, உரிமையையும் நாம் கொடுத்து விடக்கூடாது. அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், இணை வைப்பை பல வகையாக பிரிக்கப்படும். இணை வைப்பு என்பது எல்லோ அனைத்து இணை வைப்புகளும் ஒரே தரம் அல்ல, அனைத்து இணை வைப்புகளும் ஒரே தரத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அதனுடைய விபரீதங்களை பொறுத்து அதனுடைய சட்டங்கள் மாறுபடும். எங்களுக்கு அதில் முக்கியமாக தெரிந்த விஷயம் தான் என்ன, பல வகைகள் அதில் பிரித்து நோக்கப்படும். அதில் முக்கியமாக பெரிய இணை வைப்பு, சிறிய இணை வைப்பு, அதே போல என்ன மறைவான இணை வைப்பு, மறைவான இணை வைப்பு என்று மூன்று வகையாக நாம் பிரித்து நோக்கலாம். நாம் மேலே சொன்ன வழக்க அறுத்து பலியிடுதல், அதே போல நேர்ச்சை செய்தல், இவைகளை எல்லாம் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்தல், பயப்படுதல், அஞ்சுதல், இவைகளில் நாம் அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் இணையாக்குவோமையாக இருந்தால் அது வந்து என்ன, பெரிய பெரிய இணை வைப்பு. அதே போல சத்தியம் செய்தல், அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்தல், இது வந்து இணை வைப்பு தான், ஆனால் பெரிய இணை வைப்பல்ல, பெரிய இணை வைப்பல்ல. அதை எப்படி அடையாளப்படுத்துவது என்பது அதுகளுக்கு பற்றியிலே மிக பெரிய ஒரு தனிப்பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் இணை வைப்பாக அடையாளப்படுத்தி இருந்தாலும் அதனை செய்தவர்களை ரசூலுல்லாஹ் மீண்டும் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வாங்கன்னு செல்விக்க மாட்டாங்க. ரைட்டா? யாராவது உதாரணமாக ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் சத்தியம் செஞ்சால், அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செஞ்சால், அவர் உண்மையில இஸ்லாத்தை விட்டு வெளியே வைத்திருந்தா என்ன செய்யணும், கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும், அப்படித்தானே? ஆனால் அப்படி ரசூலுல்லாஹ் செய்யலை. அப்ப எனவே அறிஞர்கள் என்ன சொல்வார்கள், இது வந்து பெரிய இணை வைப்பல்ல, இணை வைப்பு தான் சிறிய இணை வைப்பு, இஸ்லாத்தை விட்டு ஒரு மனிதரை வெளியே கொண்டு போக அதை இணை வைப்பு என்பதாக அடையாளப்படுத்துவார்கள். மறைவான இணை வைப்பு என்று சொன்னால் என்ன, முகஸ்துதி போன்ற விஷயங்கள், மக்களை காட்டுவதற்காக வணக்கத்தை அல்லாவுக்காக தான் வணங்குறது, அல்லாவுக்காக வேண்டிதான் தொலைவார, ஆனால் மக்கள் பார்க்க கூட கொஞ்சம் நல்ல அழகா செய்யுது. எனவே அது வந்து அடிப்படையில் அந்த வழக்கத்தை வேறொருத்தருக்காக செஞ்சால் அது வந்து பெரிய இணை வைப்பாக மாறிடும். ஆனால் அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் இப்படியான ஒரு சஞ்சலம் வந்தால் அது வந்து என்ன, அது வந்து சிறிய இணை வைப்பு, சிறிய இணை வைப்பாக கருதப்படும். அப்ப எனவே என்னென்ன விடயங்கள் எல்லாம், என்னென்ன விடயங்களிலெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதோ, இந்த விடயங்களை செய்யுங்கள், அல்லது இந்த விடயத்தை அல்லாஹ் சுபஹான வதஆலா விரும்புகிறார். வணக்கம் சொன்னா என்னன்னு சொன்னாங்க, அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயம்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புகிறார் என்று சொல்கிறானோ, அதே போல அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளை இடுகிறானோ இதனை செய்யுங்கள் என்று, அவைகள் எல்லாம் என்ன, வணக்கம். அப்ப அந்த விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, நாம் வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. அவைகளை செய்யக்கூடிய நேரத்தில் வேறு யாருக்காகவும் செய்யக்கூடிய எண்ணம் நமது உள்ளத்திலே ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது முக்கியமான ஒரு விடயம். அப்ப இப்ப என்ன சொல்ல போறாரு, பல விடயங்களை வணக்கமாக அடையாளப்படுத்தினார் தான் ஆசிரியர். என்னென்ன விடயம் ஞாபகம் உள்ளாக சொல்லுங்க, என்னென்ன விடயங்கள் வணக்கம் சொன்னாரு, துவா, வேற அஞ்சுதல், அடுத்து பலியிடுதல், நேர்ச்சை செய்தல், அஞ்சுதல், ஆதரவு வைத்தல், சார்ந்திருத்தல், இப்படியான பல வணக்கங்களை நாங்கள் சொன்னோம். ரைட்டா? அப்ப இவைகள் எல்லாம் வணக்கம்ன்றதுக்கு என்ன ஆதாரம், இவைகள் எல்லாம் என்ன வணக்கம்ன்றதுக்கு என்ன ஆதாரம் இது உங்கள்கிட்ட? நாங்கள் என்ன சொன்னோம், இந்த பாடத்தை ஆரம்பிக்க போல எந்த ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் பேசல, அப்படித்தானே? என்னொன்றும் ஆதாரம் இல்லாமல் பேசல. அதனாலதான் நீங்க வந்து இந்த சலப்பு அறிஞர்கள் கற்பிக்கக்கூடிய எழுதிய நூல்கள், அவர்கள் எழுதிய பேசக்கூடிய பேச்சுக்களை நீங்க பார்த்தால் எப்பவும் குர்ஆன் ஆயத்து நிறைஞ்சிக்கும், ஹதீஸ்கள் நிறைஞ்சிக்கும். அதுக்கு மாற்றமாக இந்த வழிகட்ட அகீதா பிரிவினர்கள் இருக்கிறார்கள் தானே, வழிகட்ட கொள்கையில் உள்ளவர்கள், அஷரியாக்கள், மூத்தசிலாக்கள், மாத்திருதியாக்கள், அஷரியாக்கள் இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள அதிகமான மதரசாக்கள்ல போதிக்கப்படக்கூடிய அகீதா கொள்கை, அஷரியா கொள்கை. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மதரசாக்கள்ல அரபு மதரசாக்கள்ல போதிக்கப்படக்கூடிய கொள்கை தான் மாத்ரிஜியா கொள்கை, அதை போல முத்தசிலா கொள்கை. இது போன்ற கொள்கைகள் அவருடைய நூல்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா குர்ஆன் வசனம் ஒன்று தேடி பிடிக்கிறது மிச்சம் கஷ்டமாயிக்கும். ஆயிச்சா குர்ஆன் வசனம் ஒன்று தேடி பிடிக்கிறது மிச்சமே சிரமமாகிக்கும். அவ்வளவு நிறைய தேவையில்லாத பேச்சு தான் கூட. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்த மிகப்பெரும் கிருபை அருள் என்ன என்று சொன்னால், ஆதாரங்களுடன் குர்ஆன் ஹதீஸில் இருந்து நமது கொள்கையை நிறுவக்கூடிய ஏழு அவைகளில் குர்ஆன் வசனம் இல்லைன்னு சொன்னால் அவங்க கொள்கையை நிறுவிவிட்டு குர்ஆன் ஹதீஸை அணுகினார்கள். நாங்கள் வந்து குர்ஆன் ஹதீஸில் இருந்து கொள்கையை எடுக்கக்கூடியவர்கள் நாங்களா, அதுதான் அவர்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். அப்ப எனவே நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்துட்டோம், வணக்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தால் அது என்ன, இணை வைப்புன்னு பார்த்துட்டோம். அப்படித்தானே, இணை வைப்புன்னு பார்த்துட்டோம். இப்ப இவர் சொன்ன அந்த ஒவ்வொரு வணக்கமும் இங்கே இவைகள் வணக்கம் என்று நிரூபிச்சிட்டால் என்ன நடக்கும், இந்த விடயங்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வது இணை வைப்புன்னு நிரூபணமாகிவிடும். அப்படித்தானே, நிரூபணமாகிவிடும். ரைட். முதலாவது விஷயம் என்ன, தலீலுல் கௌஃப், அஞ்சுவது என்று சொன்னால் அல்லாவுக்கு மாத்திரம் அஞ்ச வேண்டும் என்று ஆதாரம் சொல்ல போறாரு. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சூரா ஆலு இம்ரானுடைய 185வது வசனம், ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் மூமினீன், நீங்கள் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் விசுவாசிகளாக இருந்தால் என்னை மாத்திரம் அஞ்சுங்கள், நீங்கள் அவர்களை அஞ்சாமல் நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் என்னை மாத்திரம் அஞ்சுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றார். அப்ப இது என்ன, அல்லாவை மாத்திரம் அல்லாவுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய ஒரு விடயம் தான் அஞ்சுவது, பயப்படுவது. சரிங்களா, பயப்படுவது ஏற்றுக்கொள்ள இல்லாமல், ஏற்றுக்கொள்ளலாமா, அல்லாவுக்கு மட்டும்தான் பயப்படுவோம்னா ஏற்றுக்கொள்ள இல்லாமா, வேற ஏற்காவது உண்டுக்கு பயப்பட்டா அது இணை வைப்பாப்பா, அது என்ன பயப்படுது, வேற அது
வரைவிலையும் பயப்படுறவங்க
பயந்தா மத்தாக்களை பார்த்து என்னத்தையும் பயப்புட்டுற, அதை சொல்லுவோம் அப்பதான் சரியா வரும். திட மத்தாக்களை பார்த்து உண்மையில நியாயமா அவன் கம்பெடுத்துன்னு வரான், ஒரு பாம்பு வருது சிங்கம் வருது பயந்து ஓடுறது, அது பிரச்சனை இல்லை. சரிங்கச்சா, இது சிரிக்கு இல்ல, எப்ப சிரிக்காகும், எப்படி கொடுக்குறது, உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், ஒரு மனிதனுக்கு உதாரணமா எப்படி அந்த பயத்தை வந்து அல்லாஹ் கொடுக்குற மாதிரி கொடுத்தன்னு
வரும், பய செய்யறாரு
தொடர்பும் இல்லாமல் எனக்கு அவரால் பாதிப்பு ஏற்படுத்த முடியும், எந்த விதமான நேரடியான தொடர்பும் இல்லாமல் அவருக்கு ஒரு மனிதராலோ அல்லது ஒரு படைப்பினத்தாலோ எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று நம்பினால், பயந்தால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று பயந்தால் அதுதான் சிரிக்கு. ரைட்டா, இப்ப அல்லாஹ்வை வணங்க வைத்தால் எனக்கு ஏதாவது சோதனை வந்துருமோ அப்படின்னு நாங்க பயப்படுறோம், அது அதுதான் அந்த தௌஹீத். அப்படி இல்லாம வேற யாருக்காவது அந்த பயம் வந்துச்சு, ரைட்டா, வேற யாருக்காவது அந்த பயம் வந்துச்சுன்னா சிலாக்கள் என்ன செய்வாங்க, இன்னைக்கு ஏன் கபறுகள் எல்லாம் ஜியாரத்துகள் எல்லாம் விட்டு போட்டு ஏன் தௌஹீத் பக்கம் மக்கள் வராமைக்கிறாங்க, இவ்வளவு நாளும் செஞ்சுன்னு இருந்த விஷயத்தை விட்டு போட்டா இதுக்கு எனக்கு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது முசீபத்து வந்துருமோ, நாகூர் தர்காக்கு போயிட்டு ஒரு வருஷம் இது இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யாவிட்டால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்குதே, அதுதான் என்ன. அப்ப இந்த ஒருத்தர் சொல்றாரு, எகிப்து நாட்டு எகிப்தை பொறுத்தவரையில் அங்க ஒரு முக்கியமான ஒரு அவுடியா ஒண்டிகிறாரு, வழி ஒண்டிகிறாரு, பதவி நாகூர் மாதிரி, இந்தியாவில் நாகூர் மாதிரி அங்க பதவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ரைட்டா, அப்ப இங்க சௌதரி ஒருத்தர் போறாரு, போன உடனே அவர் ஒருத்தர் வந்து யாசகம் கேட்டு வர்றாரு, யாசகம் கேட்டு வந்தோடனே அவரு கொடுக்குறாரு, கொடுத்தது பிறகு அவர் சொல்ல இதை போதாது, இது போதாது, அந்த பதவியில பேரை சொல்லி அவருடைய பேரால இன்னும் கூட தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொன்னாரு, உனக்கு தந்த சல்லியை திருப்பி தாண்டி, அப்போ அவர் பார்க்குறாரு எடுத்து சல்லியை திருப்பி எடுத்து போட்டு கூட தர போறாரு போறாருன்னு பணத்தை திருப்பி கொடுக்குறாரு. அவர் சொல்லி எதுன்னு பேச்சு வாங்கி சொல்லி அனுப்பிறாரு. நீ ஏன் அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாம அவர் மீது நம்பிக்கையோட பேசுறாங்க. அப்ப இதுல விஷயம் என்னண்டா, கவனிக்க வேண்டிய விஷயம், அதுக்கு பின்னால அந்த இவர் போன அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கிறாரே, எகிப்தை சேர்ந்த டாக்ஸி டிரைவர், அவரு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் போகும் வரைக்கும் என்ன பாதுகாத்துருவாயா, என்ன பாதுகாத்துருவாயா, என்ன பாதுகாத்துருவியா என்று சொல்லி சொல்லி போறாராம். ஏனப்பா இப்படி நீ சொல்றாய் அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட நேரத்தில் அவர் என்ன சொன்னாராம், நீ வந்து பதவிய மதிக்கல, பதவிய மதிக்க உள்ள, அதனால இந்த பிரயாணத்துல ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்துருமோன்னு தான் நான் இந்த பயந்து பயந்து இந்த அல்லாஹ் முஸ்தூர் அல்லாஹ் முஸ்தூர் யா அல்லாஹ் பாதுகாப்பாயா பாதுகாப்பாயா அப்படி சொல்லி கொண்டு போறேன் என்று சொல்றாராம். அப்ப இத மாதிரி விஷயங்கள், இது மாதிரி விஷயங்கள் எங்கட சமுதாயத்திலேயும் சில வேளை நடக்கலாம். இப்படி நடந்தால் நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவோம். இப்படியான பயம் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும் நாம் செய்ய வேண்டிய பயம், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நாம் தான் இப்படி பயப்பட வேண்டும், வேறு யாருக்கும் இப்படி நாம் பயப்படக்கூடாது, இப்படி பயப்படக்கூடாது என்பதை நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு விஷயம் வணக்கமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறா என்ன சொன்னோம், ஒரு விடயம் வணக்கமா இல்லையான்னு தீர்மானிக்கிறோம், எப்படி தீர்மானிப்போம், அல்லாஹுத்தாலா ஒரு விடயத்தை விரும்புகிறான் என்று சொல்லி இருந்தால் அந்த விடயம் வணக்கம், அல்லது கட்டளையிட்டிருந்தால், அல்லது அல்லாஹுத்தாலா கட்டளையிட்டிருந்தால் அது என்ன வணக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ் விரும்புறேன்னு தானே சொல்லுவாங்க, ரைட்டா. எனவே இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல பயப்படுதல் வந்து வணக்கம்ன்றதுக்கு என்ன ஆதாரமிக்குது, ஃபலா தகாஃபுஹும் வகாஃபுன், நீங்க அவர்களுக்கு பயப்படாமல் என்னை பயப்படுங்கள் என்னைக்குது கட்டளை, என்னைக்குது கட்டளை. எனவே அது என்ன வணக்கம், எனவே அது வணக்கம். அப்ப எங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஆதாரம் காட்டுறது முக்கியம் இல்லை, ஆதாரம் காட்டணும், ஆதாரத்தில் எங்க நமக்கு ஆதாரம் காட்டணும், நினைச்சா பயப்படுவது அல்லாவுக்கு அல்லாஹ் அல்லாத வேறு மற்றவர்களுக்கு பயப்படுவது சிறுக்கு என்று சொல்றதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் அவர்களுக்கு பயப்படாமல் எனக்கு பயப்படுங்கள் என்று குர்ஆன் வசனத்தை காட்டிட்டோம். அப்ப இதுல எங்க பயப்படுவது சிறுக்கு நீங்குது, நினைச்சா இதுல பயப்படுவது சிறுக்கு நீங்குதுன்னு காட்டணுமே, அதுதான் திறமை, நினைச்சா இப்ப பிரச்சனை வந்து என்ன தெரியல, மக்களுக்கு பத்தி எல்லாம் நாங்க சிறுக்கு வித்தியாசம்னு சொல்றோம், குறிப்பிடுறான், ஈமான் இருந்தால் நீங்கள் எனக்கு பயப்படுங்கள். அப்ப எனக்கு பயப்படாட்டி ஈமான் இல்லை, எனக்கு மாத்திரம் பயப்படாவிட்டால் ஈமான் இல்லை என்ற கருத்தும் அதுல அந்த வசனத்துல உள்ளடங்கி இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பயமெல்லாம் எப்படி உருவாகும்னு சொன்னால், உள்ளம் அல்லாஹ் அல்லாதவர்களோடு சம்பந்தப்பட்டிருந்தால், உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை விட வேற ஆக்களுக்கு மதிப்பு இருந்தால் தான் இப்படியான இணைவைப்புகள் எல்லாம் உருவாகும், இப்படியான இணைவைப்புகள் எல்லாம் உருவாகும். எங்களுக்கு தெரியும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் என்ன சொன்னார்கள், இன்ன குலு இல்லா அத்தராக பாபு ஆலிஹத்தினா பிசு, நீங்கள் வந்து எங்களை தெய்வங்களுக்கெல்லாம் ஏசுறீங்க, எங்களை மார்க்கத்தை விட்டுட்டு வர சொல்றீங்க, உங்களுக்கு என்னமோ புத்தி பேதளிச்சு போயிடுச்சு, உங்களை புத்தி பேதளிச்சு போயிடுச்சு, ஏன் நீங்க எங்களை மார்க்கத்தை விட்டுட்டு போனதுனால எங்களை தெய்வங்கள் உனக்கு என்ன இப்படியான உனது புத்தியை வலுங்கடிக்க செய்து விட்டது, உனக்கு பைத்தியத்தை ஏற்படுத்தி விட்டது என்பதாக அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர்கள் அவருடைய தெய்வங்களை அப்படித்தான் கருதினார்கள், அவர்கள் அவர்கள் தெய்வங்களை விட்டு போட்டு இஸ்லாத்துக்கு வந்தா எங்களுக்கு ஏதாவது சோதனைகள் வந்துருமோ என்று அவங்க பயந்தார்கள். அப்ப எனவே பயம் வந்து மூணு வகை, பயம் வந்து என்னது மூணு வகை, ஒன்று என்ன கூடுமானது, மனிதர்களுக்கு பயப்படுவது கூடுமான சந்தர்ப்பம் இது, அப்படித்தானே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஏதாவது ஒரு ஆபத்து எங்களுக்கு நேரடியாக நிகழ போகுதுன்னு சொன்னால் அதுல அதை பார்த்து பயப்படுறது என்ன, அது வந்து அனுமதிக்கப்பட்டது, அது வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம், எங்களுக்கு ஒருத்தர் அடிக்க வராங்கன்னா பயந்து ஓடலாம், ஒரு பாம்பு வருது ஓடலாம் பயந்து, பிரச்சனை இல்லை, அது வந்து பாவமாகாது, அது வந்து பாவம் அல்ல, அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம், ரைட். அடுத்தது ரெண்டாவது என்ன நாங்கள் சொன்னது, இணை வைப்பான பயம், இணை வைக்கக்கூடிய பயம். அதுதான் என்ன, ஒரு மனிதனால் நமக்கு தீங்கிழைக்க முடியாத ஒரு விஷயத்தை அவரால் செய்ய முடியும். ஒரு மனிதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்த முடியாத பாதிப்புகளை பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்று நம்புவது, இதுதான் என்ன ஷிர்க். மூணாவது என்னுடைய இது பாவம், ஷிர்க் இல்லை பாவம், பாவமான பயம். அது என்ன பாவமான பயம் சொன்னால், அது பெரிய விஷயம், அது பின்னால் பார்ப்போம் வேற ஒன்று தெரியும். அது விஷயம் பின்னால் வரக்கூடிய அந்த பாடங்கள்ல தெளிவா வரும். இந்த ஒவ்வொரு வகையா ஒவ்வொரு வகை சொன்னமையா அதுல வரும், தவக்குளுடைய பாடத்தில் அது வரும். ஏதாவது வழக்க வழிபாடு செய்வதற்கு பயப்படுவது, ஒருத்தரை பார்த்து இவருக்கு முன்னால வைத்து இந்த வழக்கத்தை நம்ம செய்யலாமா, மக்களுக்கு பயந்து சில வழக்க வழிபாடுகள் ஈடுபடாமல் இருப்பது, அல்லது சில பாவங்களை செய்வது மக்களுக்கு பயந்து, படைப்பிடங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு பயந்து என்ன சில பாவங்களை செய்வது, அல்லது சில வழக்க வழிபாடுகளை கடமைகளை விடுறது, கடமைகளை விடுதல் அல்லது பாவங்களை செய்தல், யாருக்கா பயந்து, உலகத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பயந்து அப்படி செஞ்சால் அது வந்து என்ன ஹராம், அது வந்து ஹராமான பயம், அவர் வந்து காபிராக மாட்டார். எனவே ஷைத்தான் வந்து என்ன செய்வான், ஷைத்தான் என்ன செய்வான், இன்னமா தாரிக்கு ஷைத்தான் யுஹவ்விஃபு அவுலியா ஆகும் பலா தகாஃபுஹும், ஷைத்தான் அவனுடைய நண்பர்களை பயமுறுத்துகிறான், ஷைத்தான் வந்து அவனுடைய நண்பர்களை பயமுறுத்துகிறான், பலா தகாஃபுஹும், அவர்களுக்கு பயப்படாமல் எனக்கு பயப்படுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். சரிங்களா, எனவே மற்றவர்களுக்காக வந்து நமது மார்க்கத்திலே விட்டுக் கொடுப்புகளை செய்வது வந்து ஹராமான ஒரு பயம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த பயம் வந்து எதனுடன் சம்பந்தப்பட்டது, உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கம், எதனுடன் சம்பந்தப்பட்ட வழக்கம், உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட வழக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததா என்ன, ஆதரவு வைத்தல், என்ன செய்தல், ஆதரவு வைத்தல், ஃபமன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃபுடைய 110வது வசனத்தில், இறுதி வசனம் சூரத்துல் கஹ்ஃபுடைய இறுதி வசனத்தில் சொன்ன சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை ஆதரவு வைக்கிறார்களோ அவர்கள் நல்லமல் செய்து அல்லாஹ்வுக்கு அவனுடைய வணக்கத்தில் இருந்து யாரையும் இடை வைக்க வேண்டாம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அப்ப இந்த ஆதரவு வைத்தல் என்று சொன்னால் என்ன, விரும்பக்கூடிய ஒரு விடயம் நடக்க வேண்டும் என்று விரும்புதல், விரும்பக்கூடிய ஒரு விடயம் நடப்பதை விரும்புதல் தான் என்ன ஆதரவு வைத்தல் என்பது. அப்போ ஒருவரால் எனக்கு ஏதாவது பயன் ஏற்படலாம் என்று நான் கருதினால், உண்மையிலே ஒருவரால் எனக்கு ஏதாவது பயன் செய்யலாம் என்று நாங்கள் விரும்பினால், எதிர்பார்த்தால், அவருக்கு செய்ய முடியும் செய்வதற்கு சக்தியும் இருந்தால், அதை எதிர்பார்ப்பது என்ன, அதை ஆதரவு வைப்பது, உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா கடனுக்கு நான் கேட்குறேன் அல்லது ஒரு ஹெல்ப்புக்கு, அப்போ இது வந்து என்ன, இது ஆதரவு வைத்தல் வந்து ஷிர்கா, இது ஷிர்க் இல்லை. சரிங்களா, ஒருவரால் செய்ய முடியாத ஒரு விடயத்தை அவரிடத்தில் ஆதரவு வைப்பது தான் என்ன விடை வைத்து. ஒரு வைத்தியர்கிட்ட நான் வைத்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சொல்றது இதை வைப்பா இல்லை, அவரு என்ன குணப்படுத்த வேண்டும் என்று ஆதரவு வைப்பது அது ஷிர்க். அவருக்கு வைத்தியம் தான் செய்வாரு, குணப்படுத்துவது யாருடைய கையில், இது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கிறது. குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் இருக்கிறது என்று நம்புவதுதான் ஷிர்க். குணமாக்கூடிய ஆற்றல் கூடாது, அது கூடாத விஷயம், அது வந்து கூடாது. சில வேளை வார்த்தையில சில ஆட்கள் தவறாக சொன்னாலும் உள்ளத்தில் அந்த நம்பிக்கை இருந்தால் தான் பிரச்சனை, வார்த்தையிலே அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது, இவர்கிட்ட போனா எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற வார்த்தை வந்து தவறான வார்த்தை பிரயோகம், அதாவது காபிராக மாட்டாரு, அவர் உள்ளத்தில் அந்த நம்பிக்கை இருக்குமானால் ஆழமாக இவர்கிட்ட போனால் லேசாகும் குணமாகும் அப்படின்னு உறுதியாக நம்பிக்கை வந்தால் அது வந்து குழப்பம், அது வந்து பின்னால் தவக்கூடிய பாலத்தில் வரும். அது இன்ஷால்லாஹ் அடுத்ததாக தவக்குல், என்னது தவக்குல், ஆதரவு வைத்தல் முடிஞ்சு, ஆதரவு வைத்தல் தவக்குல் வேற, தவக்குல் இப்ப நான் சொல்றேன், இப்ப செல்ல முடியலையே. தவக்குல் என்று சொன்னால் என்ன? தவக்குல் அல்லாவுக்கு மாத்திரம்தான், அல்லாவின் மீது மாத்திரம்தான் நாம் சார்ந்திருத்தல். தவக்குல் தமிழ்ல மொழிபெயர்ப்பதாக இருந்தால் சார்ந்திருத்தல் என்று அர்த்தம் சொல்லலாம். நீங்கள் அல்லாவையே சார்ந்திருங்கள். தவக்கலு அல்லாஹ்வின் மாத்திரம் சொல்லுது, அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் மீதே அப்படின்னு சொல்லப்பட்டது. அல்லாஹ்வின் மீதே நீங்கள் என்ன செய்யுங்கள், சார்ந்திருங்கள். இன் குந்தும் முஃமினீன், ஈமான் உள்ளவர்களாக இருந்தால். எனவே யார் அல்லாஹ் அல்லாதவர் மீது சார்ந்திருப்பார்களோ அவர்களிடத்தில் ஈமான் இல்லை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வின் மீது யாரு தவக்குள் வைப்பார்கள் அவர்களுக்கு என்ன கூலி? ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அவருக்கு போதுமானவன், அவருடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ்வுத்தாலா நிறைவேற்றிக் கொடுப்பார். அப்ப இந்த தவக்குளும் எதனோட சம்பந்தப்பட்டது? உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டது, சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த தவக்குள் என்பது இரண்டு விடயங்களை உள்ளடக்கி, தவக்குள் என்பது சார்ந்திருத்தல் என்பது, தவக்குள் என்பது இரண்டு விடயங்களை உள்ளடக்கி இருக்கும். அல்லாவின் மீது ஒரு காரியத்தை பொறுப்பு சாட்டுதல் முதலாவது பகுதி, காரியத்தை பொறுப்பு சாட்ட வேண்டும், அல்லாவிடத்திலே பொறுப்பு சாட்ட வேண்டும். இரண்டாவது என்னது? நாம் காரண காரியத்தை செய்துவிட்டு அதன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. காரண காரியத்தை செய்துவிட்டு அதன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துக்க கூடாது. அதாவது இதை செய்தா இது நடந்துதான் ஆகும். நாங்கள் இப்ப சொன்ன மாதிரி இந்த வைத்தியத்தை போனா என்ன நடக்கும், குணமாகித்தான் தீரும் என்ற நம்பிக்கை வந்தால் அது வந்து அந்த வைத்தியம் மீது தவக்குள் வச்சுட்டோம். நாங்கள் தவக்குள் வைத்து விட்டோம். அப்போ ஒரு மனிதன் ஒரு காரண காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு விஷயத்தை சாதிப்பதற்காக ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது எப்படி அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும்? அல்லாஹ் நாடினால் நடந்தால் நடக்கும், இதை செஞ்சா கட்டாயம் நடந்துதான் ஆகும் என்று யாரை நம்ப முடியாது. ரைட்டா? இன்னார்ட்ட போனா இந்த வேலை நடந்துதான் ஆகும் என்று யாருக்காவது நூற்றுக்கு நூறு விதம் நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தால் அது வந்து ஷிர்க் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ரைட்டா? மிக பயங்கரமான விஷயம். நிறைய பேர் வந்து அதை காலத்து வெளிரங்கமான செயற்பாடுகள் கபர் ஜியாரத்து இதுகள் போனாதான் சிறுக்கு என்பதை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிறைய பேர்த்த சில வேலை இப்படியான சிறுக்கு இணை வைப்பு தம்மை தெரியாமலேயே வந்துவிடும், தம்மை தெரியாமலேயே வந்துவிடும் என்பதை நாம் என்பதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு காரியம் நடப்பதற்கு வந்து நாங்கள் செய் நமது முயற்சி மாத்திரம் போதாது. ஒரு காரியம் நடப்பதற்கு நமது முயற்சி மாத்திரம் போதுமா? ஒரு வியாபாரத்தில் லாபம் வரணும்னு சொன்னா முதலீடு செய்வது மாத்திரம் போதுமா? போதாது. பல விஷயம், முக்கியமான மூணு விஷயங்களை சொல்லணும். முக்கியமான மூணு விஷயங்கள் இருந்தால் தான் ஒரு காரியம் நடக்கும். முதலாவது முயற்சி, முதலாவது அதுக்கான அந்த முயற்சி, அதுக்கான சபபுன்னு சொல்லுவோம், சபபுன்னு காரண காரியம். இரண்டாவது அந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கணும், அந்த இடத்துக்கு என்ன அது பொருந்தமாக இருக்கணும். மூணாவது அதனுடைய தடைகள் எதுவும் இருக்கக்கூடாது, தடைகள் எதுவும் இருக்கக்கூடாது. நினைச்சா? அப்ப இந்த தடைகள் சில வேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவின் புறத்திலிருந்து வரும், எதிர்பாராத விதமாக சில தடைகள் வரும். அதன் காரணமாக நாம் நினைத்தது நடக்காமல் சென்று விடலாம். அப்ப சபப், அப்ப ஒரு விஷயத்தை சாதிக்கணும் சொன்னா கட்டாயம் முதலாவது என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். சிலாக்கள் என்ன தவக்குள் என்ற பேரில் முயற்சி செய்யாமிக்கிறது. அப்ப இது தவக்குளுக்கு மாத்தமா இல்லையா? அதுக்கு அரபுல சொல்ல தவாக்குள், பொய் தவக்குள், கள்ளத்தவக்குள் சொல்றேன். தவக்குள் போல நடிக்கிறது, செய்யறதுக்கு சோம்பரம், பொய்க்காதுக்கு மார்க்க சாயம் பூசுது. ஒரு விஷயத்த வந்து என்ன சிரமப்பட்டு முயற்சி செய்வதற்கு சோம்பரம் உள்ளவர்கள் என்ன அதனை செய்யாமல் இருப்பதற்கான ஒரு நொண்டிச்சாக்கு தான் என்ன காரண காரியங்களை செய்யாமல் இருப்பது தவக்குள் என்ற பெயரில். உதாரணமா அத்தவா முதலா உதாரணத்துக்கு, அதுக்கு உதாரணமாக மருந்தை சொல்லுவோம். உதாரணமாக மருந்தை நாம் எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, தடாவோ இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே நீங்கள் என்ன செய்யுங்கள், சிகிச்சை செய்யுங்கள். அப்ப ஒரு உண்மையான மூமின் என்ன செய்வாரு? சிகிச்சை, மருந்து குடிப்பாரு. நான் தவக்குல் ஈமான்ல உச்சகட்டத்தில் உள்ளவர்ன்றதுக்காக வேண்டி மருந்து குடிக்காம இருக்க மாட்டாரு, அது வந்து அவருடைய மனத்தனம். ஆனால் இது மாத்திரம் குணத்துக்கு போதுமானதா? குணமாகுவதற்கு இல்லை, நிவாரணம் பெறுவதற்கு இது மாத்திரம் போதாது. மாற்றமாக அவனுடைய அந்த உடம்பு என்ன அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும், உடன்பட வேண்டும். அதனால தான் மூணாவது அதற்கு எதிரான தடைகளை விட்டும் அது நீங்கி இருக்க வேண்டும். அந்த உடம்புல அந்த மருந்தை பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று அந்த உடம்புல இருக்கக்கூடாது. அப்ப இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கிறது. ஒரு 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 முயற்சி வெற்றியளிப்பது இறுதியாக அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். உதாரணமாக அதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, பிரயாணம் போறாரு, அவருடைய வாகனத்தில் பிரயாணம் போறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்தார். காரா சர்வீஸில் போட்டு எல்லாம் செஞ்சு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு பிரயாணம் போறாரு. எல்லாம் செக் பண்ணிட்டு போனாலும் எந்த அளவுக்கு ஸ்பீட் அனுமதிக்கப்பட்டதோ அந்த ஸ்பீடில் தான் அவர் போறார். எல்லா வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அவர் செய்திருக்கிறார். இப்படி செஞ்சாலும் 100% இவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று யாராவது உத்தரவாதம் கொடுக்கலாமா? முடியாது. யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் இவரு நல்லா தான் போனாலும் வாரவன் நல்லா வரணுமே, வரைச்சா இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. எனவே முக்கியமான ஒரு அடிப்படை விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் காரண காரியங்கள், அதாவது நமது முயற்சியில் மாத்திரம் நாம் தங்கியிருப்பது நமது தவக்குலை பாதிக்கும். அப்படி இது மறக்கக்கூடாது, பாடமாக்கி வரும் சரிங்களா? எனவே நமது முயற்சியில் மாத்திரம் நாம் தங்கியிருப்பது நமது தவக்குலை பாதிக்கும், நமது தௌஹீதையும் அது பாதிக்கும். எந்த விதமான முயற்சிகளையும் செய்யாமல் இருப்பது பகுத்தறிவுக்கு மாற்றமானது. என்ன பகுத்தறிவுக்கு மாற்றமானது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நமது முயற்சியையும் நாம் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நமது முடிவையும் பொறுப்பு சாட்ட வேண்டும் என்பதை இந்த விடயத்திலிருந்து நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். ஹாத வல்லாஹு அலம் வஸல்லல்லாஹு அலா சையிதினா முஹம்மது வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.